செந்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் ஊக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலை பெற்று நிற்கும் உடைமையாகும். மற்ற வகையான பொருள் உடைமை எல்லாம் அதனை போல் நிலை பெற்று நிற்காமல் அகன்று அழிந்து போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உழை. இதற்கு விளக்கம் என்னன்னா, சிறிதும் தளர்ச்சி என்பது இல்லாத ஊக்கம் உடையவன் இருக்கும் இடம் தேடி செல்லும் செல்வமானது தானே வழி கேட்டு போய் சேரும் என்கின்றார் திருவள்ளுவர். நேரிலே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது, தமிழகத்தில் சமீபத்தில் இரண்டாவது தலைநகரமாக மதுரை அல்லது திருச்சியை நிர்மாணிக்க வேண்டும் என்கின்ற பேச்சு இடைபெற்று வருகிறது. இந்தியாவில் பிற மாநிலங்களில் இதே போல இரட்டை தலைநகரங்கள் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோமா? தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழத் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைநகரங்களை கொண்ட மாநிலங்கள் உண்டு. ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலமாக இருந்தபொழுது ஸ்ரீநகர் கோடைக்கால தலைநகரமாகவும் ஜம்மு குளிர்கால தலைநகரமாகவும் இருந்தது. மகாராஷ்டிரத்தில் மும்பை தலைநகரமாகவும் நாக்பூர் குளிர்கால தலைநகரமாகவும் இருந்து வருகிறது. விதர்பா பிராந்தியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாக்பூரில் ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. இதைப் போலவே இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவுக்கு அடுத்து தர்மசாலாவை 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இரண்டாவது தலைநகரமாக மாற்றினார்கள். அதைப் போலவே நம்ம தமிழகத்திற்கு அண்டை மாநிலமாக இருக்கின்ற தெலுங்கானா தனி மாநிலமாகிவிட்ட பிறகு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரமாக அமராவதியை தேர்ந்தெடுத்தார் சந்திரபாபு நாயுடு. இப்பொழுது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதியோடு விசாகப்பட்டினம், கர்னூல் ஆகியவற்றையும் சேர்த்து 3 தலைநகரங்களை நிர்மாணிப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார். மாநிலத்தின் நிர்வாக தலைநகரமாக விசாகப்பட்டினம் இருக்கும் என்றும் அமராவதியில் சட்டமன்றம், கர்னூலில் உயர்நீதிமன்றம் இயங்கும் என்றும் தீர்மானங்கள் கூறுகிறது. இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட் தனி மாநிலமாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நெருங்கும் நிலையில் அதற்கு நிலையான தலைநகரம் எது என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. 5 முறை ஆட்சி மாறியிருக்கிறது. 8 முறை முதல்வர்கள் மாறிவிட்டார்கள். கைர்சயனை தலைநகரமாக்குவோம் என்று காங்கிரஸ் பாஜக 2 கட்சிகளும் மாறி மாறி வாக்குறுதிகள் அளித்தாலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. டேராடூன் உத்தரகாண்டின் தற்காலிக தலைநகரம் தான். டேராடூன் மிகவும் வளர்ச்சி பெற்ற நகரமாக இருக்கலாம், ஆனால் மாநிலத்தின் ஒரு மூலையில் இருக்கிறது என்ற பேச்சுக்களும் வருகிறது. கேரளத்தின் உயர்நீதிமன்றம் தலைநகரத்தில் இல்லை என்றாலும் திருவனந்தபுரத்தில் ஒரு அமர்வு ஏற்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கும் கூட எதிர்ப்பு நிலவுகிறது. திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம் இணைந்ததுதானே கேரளம். திருவிதாங்கூருக்குட்பட்ட திருவனந்தபுரத்தில் தலைநகரம் இருக்கும் பொழுது கொச்சி சம மதிப்பு கொடுக்கும் வகையில் அங்கு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது இதன் பின்னால் உள்ள அரசியல். எல்லா பிராந்தியத்திலும் சம வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக 2வது 3வது தலைநகர அறிவிப்புகள் தொடர்புகள் இருக்கிறது என்றாலும் அது நேரடியாக இல்லை என்பது மறந்துவிடக்கூடாது. ஆளுநர் மாளிகை மாநிலத்தின் எந்த பகுதியில் இருந்தால் என்ன, பக்கத்தில் ஒரு உள்நாட்டு விமான நிலையம் இருந்தால் மட்டும் போதும். அமைச்சரவையும் அதிகாரங்களும் தவிர ஆளுநர் மாளிகையில் யாருக்கு என்னதான் வேலை இருக்கிறது. பொருளாதாரத்தில் தென் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அங்கு புதிய தொழில் வளர்ப்பதற்கு கண்டிப்பாக கவனம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தலைநகர கோரிக்கை அதை தீர்த்து விடாது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 2வது தலைநகரம் என்பது பெரும்பாலும் அரசியல் காரணங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றதே அல்லாமல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக வர வேண்டும். தமிழக அரசியல் தென் தமிழகத்தின் முக்கியத்துவம் தவிர்க்கவே முடியாது. நமக்கு தேவை மாநில முழுவதும் சமமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கிறது அந்த கட்டுரை. அடுத்து தமிழ் எழுத்துலகில் மிகவும் யதார்த்தமாக எழுதி மற்றவர்களை வெகு விரைவில் கவர்ந்து தன்னை ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக நிலைநிறுத்திக் கொண்டவர் திரு சுஜாதா அவர்கள். அவர் எழுதிய புளியோதரை புராணம். ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிக்கும் முன்பே தமிழன் வச்சு வச்சு சாப்பிட்டதுதான் புளியோதரை. ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. அந்த காலத்தில் வெளியூர் பயணங்களில் நம் கால்கள் டாக்ஸியாக இருந்த காலத்தில் நம் பாட்டன்கள் பசியை போக்கி வழிச்சோறு என்பது புளிச்சோறு. எப்பொழுதும் சுவை மிகுந்த உணவுகள் பட்டியலில் முதல் 5 இடத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு உணவு புளியோதரை. உப்பு, இனிப்பு, புளிப்பு, தோர்ப்பு, கார்ப்பு, கசப்பு என அறுசுவைகளும் உள்ள ஒரு உணவு புளியோதரை. இதன் நிறத்திலேயே அதனுடைய தரத்தை அறிந்துவிடலாம். அதன் புராணம் மிகவும் சுவையானது. புளியோதரைக்கு மனமும் நிறமும் இரண்டு கண்கள். முதலில் புளியோதரை வடிக்கும் சாதத்தின் பாகம் மிகவும் முக்கியமானது. அது புதுமண தம்பதியர் போல பின்னி பிணைந்து குழைந்து இராமல் திருமணமாகி 10 ஆண்டுகளான தம்பதிகள் போல சற்று ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் பதமே சாலச் சிறந்தது. அடுத்து நிறம். புளியோதரை ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. சாதத்தை வடித்து ஆறவிட்டு பயன்படுத்துதல் புளியோதரைக்கு சரியான முறையில் சரியான சமையல் முறையாகும். அடுத்து எண்ணெய். நீங்க பில்கேட்ஸ் குடும்பமாக இருந்தாலும் எண்ணெய்க்கு பதிலா நெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் என்பது ஏகபத்தினிய மட்டும். ஏற்றுக்கொள்பவன் எந்த புளியோதரை என்று ராமச்சந்திரமூர்த்தி ஆனாலும் செக்கில் ஆட்டிய புனிதவதி எண்ணெய் எனில் எந்த சீரும் வாங்காமல் சிறப்பாக இணைவான் இவன். அடுத்து புளி. நேற்று முளைத்த புதுப்புளி கூடாது. பழம்புளியே புளிக்காய்ச்சல் செய்வதற்கு மிகச் சிறந்தது. புதுப்புளியில் புளியோதரை புளிக்கு பிறந்த பூனையாகிவிடும். பழம்புளியில்தான் அது புளியாக இருக்கும். அடுத்து மிளகாய். நல்ல தரமான வதக்கும் போதே நெடியேறும் காரசாரம் காய்ந்த மிளகாய்தான் பெரும் சிறப்பு. அடுத்து இதற்கு மிகுந்த சுவை சேர்ப்பது நிலக்கடலை பருப்புகள். நிலக்கடையையும் புளியோதரையும் நல்ல நண்பர்கள். நல்லெண்ணெய் கமகமக்க ஒரு வாய் அள்ளி சுவைக்கையில் வாயில் அரைப்படும் புளியோதரையின் நிலக்கடலை 10 பாதாம் பருப்புகளுக்கு சமம். புளியோதரைக்கு மிகவும் பொருத்தமான சாம் எதுவெனில் தூரம் பருப்பு போட்ட வெல் இனிப்பில் சின்ன வெங்காயம் அல்லது சிவப்பு பூசணி சாம்பார் தான். கத்திரிக்காயை விட எண்ணெய் புளி காய்ச்சல் வதக்கல் இன்னும் பிரமாதம். இஞ்சி, பருப்பு, புதினா, கடலை, நவதானியம் இப்படி தேங்காய் சேர்க்காது புளியை சேர்த்து அரைக்கும் துவையல் நீண்ட நாள் உபயோகத்திற்கு. பொட்டுக்கடலை வைத்து அரைக்கும் துவையல் இன்ஸ்டன்ட் சொர்க்கம். மதுரையில் சித்திரன்னங்களுக்கு பேர் போன சௌராஷ்டிரா சமூக நண்பர்கள் பழகிய பொழுது அவர்கள் வீட்டில் செய்யும் புளியோதரை, கருப்பு கொண்டலை, கொண்டை கடலை தந்தார்கள். மிகவும் பிரமாதம். கூடவே இஞ்சி மிளகாய் சட்னி வேறு. முருங்கை, முள்ளங்கி போன்ற காய்கறிகளின் தன்மையால் அக்காய்களுக்கு கொண்டு செய்யும் சாம்பார்கள் நல்ல புளியோதரை சாப்பிடும் உன்னத உணர்வை கெடுத்துவிடும். எங்க அம்மா செய்யற மாங்காய் போட்டு வைக்கிற சாம்பார் இது புள்ளத்தாச்சி பெண்களுக்கு பிடிக்கும்டா தம்பி அப்படின்வாங்க. அம்மாவுடன் வீட்டில் அடிக்கடி வந்து பேசும் சில கர்ப்பிணி அக்காக்களுக்கு ரகசியம் அப்போதுதான் தெரிந்தது. 1000 புளியோதரை செய்தாலும் பெருமாள் கோயில் புளியோதரையின் தரமே வேறு. ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருந்து தன் தாய் வீட்டிற்கு 1 விடிய வந்து போறது போல புளியோதரையில் தாய் வீடு பெருமாள் கோயில். அங்கு வந்துவிட்டாலே அதற்கு ஒரு தனி ருசி வந்துவிடும். திருப்பதி, மயிலை, திருவட்டார் முதலிய பெருமாள் கோயில்கள் புளியோதரைக்கு நான் ஹேமநாத பாகவதர் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என எழுதி தந்தது போல எழுதி தர சொன்னால் கொஞ்சமும் தயங்காமல் மனதார எழுதி தருவேன். என் பாட்டியின் ஸ்டைல் சிறிது சுண்டை வத்தல் நன்கு வதக்கி அதை இடித்து தூவுவது. பெருமாளே வந்து கையேந்த பக்குவத்தில் மிக பிரமாதமாக செய்வார் புளியோதரையை. அதை புண்ணிய சோறு என்று சொல்வார். கல்யாண சமையல் சாதம் என்ற பாட்டில் மாயாபஜா பாட்டல் வரியில் புளியோதரையின் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு. அதுபோல அருமையான புளியோதரை கிடைத்துவிட்டால் நம் கடோத்கர்ஜன்கள் தானே.
பெரும்பாலான வீடுகள் பாசிட்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மார்கேஜ் மார்கேஜ் மாஸ்டர்ஸ். வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ். 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 6307171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில் அந்த செவத்தை தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களோட கதை நேரம் பகுதியில விக்ரமாதித்தன் கதைகளை பத்தி சொல்லலான் இருக்கேன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க மாமா வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்த ஃபர்ஸ்ட் புக்கு விக்ரமாதித்தன் கதைகள். எனக்கு புஸ்தகம் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டாச்சுன்னா அந்த விக்ரமாதித்தன் கதைகள்ல இருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமே அதனாலேயே என்னவோ தெரியல, நான் ரொம்ப பெரிய ஆளான பிற்பாடு கூட விக்ரமாதித்தன் கதைகளை தேடி தேடி படிச்சிருக்கேன். அதுல வரக்கூடிய குவஸ்டினுக்கான பதில அந்த ராஜா சொல்றதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட நானே முயற்சி செஞ்சிருக்கேன். அந்த மாதிரியான சில கதைகளை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கதைக்குள்ள போவோமா? ஒரு கோசல நாட்டுல விக்ரமாதித்தன்ற ராஜா வாழ்ந்துட்டு வந்தார். ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப நல்லவரும் கூட, நாட்டு மக்களை நல்லா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தார். அப்போ அவர் நாட்டுக்கு ஒரு துறவி வந்தார். வந்து நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறேன், அந்த யாகத்துக்கு வந்து காவலாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேதாளம் தேவையாக இருக்கு, அதனால் எனக்கு ஒரு வேதாளத்தை நீ கொண்டு வரணும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ அந்த வேதாளத்து கூட பேசக்கூடாது, பேசாமல் கொண்டு வந்து கொடுத்துடணும்னு சொல்கிறார். சரின்னு இவர் வந்து ஒரு முருங்கை மரத்தில் ஒரு வேதாளத்தை தூக்கி முதுகில் போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வேதாளத்துக்கிட்டு இந்த போகிறது பிடிக்கலை, எப்படி இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுன்னு பார்த்துட்டு இவன் பேசக்கூடாதுன்னு முனிவர் சொல்லியிருக்காருல்ல, எப்படியாவது இவரை பேச வச்சுட்டோன்னா நம்ம திரும்பி போய் மரத்திலே ஏறிட்டுருலான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவோம். அது கதை முடிவில் ஒரு குவஸ்டின் கேட்போம். அந்த கேள்விக்கு அவன் சரியான பதில் சொல்லிட்டான்னா நம்ம திரும்பி போய் மரத்தில் ஏறிக்கிட்டுலாம். அதுக்கு அவனுக்கு ஒரு சரியான பதில் சொல்லலை, நீ தெரிஞ்சு அந்த பதிலை சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறா வெடிச்சு போயிடும்னு சொன்னோன்னா பயந்து அந்த பதிலை அரசர் சொல்லிடுவாரு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இந்த வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதையில இருந்து ஒரு கதையை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரியா, கதைக்குள்ளார போமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா நாட்டு நலவரத்தையோ நாட்டு மக்களுடைய நலனையோ எதையுமே கருத்துல வைக்காம ஒரு அபூர்வமான பொருள்களை தேடி தேடி சேகரிக்கிறதும் தேடி பார்க்கறதும் செய்திகளை தேடி தேடி கேட்கறதுமா அந்த மாதிரி தன்னோட பொழுதை கழிச்சிட்டு வந்தார். நாட்டு நலனை வந்து மொத்தமா மந்திரிகள்ட்டையும் சேனாதிபதிகள்ட்டையும் ஒப்படைச்சிட்டு எப்பயாவது ஒரு வாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கற அளவோட வச்சுக்கிட்டார். அப்போ ஒரு நாள் வந்து மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு பண்ணுங்க, யாருக்கிட்டையாவது அபூர்வமான பொருள் இருந்ததுன்னா பௌர்ணமி என்னைக்கு கொண்டு வர சொல்லுங்க, அது உண்மையிலே அபூர்வமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வெளியாகுது. அப்போ ஒரு கூட்டமான கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்காங்க சபையில். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு விவசாயி எழுந்திரிச்சு வந்து, நான் என்னோட நிலத்தை உழுதுகிட்டு இருந்தபோது அதிலிருந்து இந்த பெட்டி கிடச்சிது, இந்த பெட்டியை திறந்து பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு கருங்கல் இருந்துச்சு, அந்த பெட்டியை திறந்த உடனே இருட்டாயிருச்சு, அந்த பெட்டியை மூடினோடனே மறுபடியும் வெளிச்சம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப இது அதிசயமா இருந்தது, அதனால இது ரொம்ப அபூர்வமான பொருள்னு தோணுச்சு, அதை உங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னொடனே ராஜாவுக்கும் ரொம்ப அதிசயமா இருந்தது, அது எப்படி பகல் இரவாகும், இரவு எப்படி பகலாகும், கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னாரு. சரின்னு அந்த பெட்டியை திறந்து ராஜா திறந்த உடனே கும் பண்ணி இருட்டாயிடுச்சு, பெட்டியை மூடினோடனே வெளிச்சம் வந்துருச்சு. ராஜா சொன்னார், ஆமா இது உண்மையிலே ரொம்ப அதிசயமான பொருளாக தான் இருக்குது, அதனால உனக்கு நல்ல பரிசு இருக்குன்னு சொல்லி நிறைய செல்வங்களை கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். அடுத்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து புறவலர், அவர் வந்து புலவர், பாட்டு பாடுறவர். அவர் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு நாள் நான் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பறக்கிற குதிரையை பார்த்தேன். அந்த குதிரை மேலே ஒரு கந்தர்வனும் கந்தர்வனுடைய மனைவியும் இருந்தாங்க. அந்த அம்மா தலையில் வச்சிருந்த பூவில் ஒன்று எங்கள் தோட்டத்தில் விழுந்துச்சு. உடனே எங்கள் தோட்டமே வாசம்னா வாசம் அவ்வளோ வாசமாயிடுச்சு. அதனால் அந்த பூ வந்து வாடவும் இல்லை. அதை கொண்டு போய் நான் எங்கள் பூஜை ரூமில் வச்சேன். இன்ன வரைக்கும் வாடாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னோடனே அதை நம்பவே முடியல ராஜாவால். எங்கே அந்த பூவை கொண்டு வான்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த பூ ஒரு பேழையிலேருந்து எடுத்து காமிச்சோன்னே அப்படி வாசமாகவும் இருந்தது, வாடவும் இல்லை, அப்படியே அந்த அரண்மனை பூரா பயங்கர வாசமாயிடுச்சு. அப்போ சொன்னார், உண்மையிலே இது கந்தர்வனுடைய மனைவி வச்சிருந்த பூவாக தான் இருக்கணும், இல்லாட்டி இவ்வளோ வாசனை இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அபூர்வமான பொருளை நீ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி தன்னோட முத்துமாலையை கலட்டி பரிசாக கொடுத்து அது போக எக்கச்சக்கமான பரிசு கொடுத்து அனுப்புறார். மூணாவதாக ஒருத்தவன் தான், அவன் ஒரு வியாபாரி. நான் ஒரு வியாபாரி, என்கிட்ட வந்து ஒரு தங்க காசு ஒன்று இருக்குது, அந்த காசை நம்ம தொட்டோம்னா நம்மளுடைய பழைய ஞாபகங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுது. உடனே அந்த காசை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை தொடுறாரு. அவருக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது. ரொம்ப அதிசயமான பொருளை நீ கொண்டு வந்திருக்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தாங்கிட்டு இருந்த தங்க மணி மாலையை கொடுத்து நிறைய செல்வங்கள் கொடுக்குறாரு. அடுத்து ஒருத்தர் நல்ல ஜம்முன்னு ஒரு 25 வயசு பையன், நல்லா உருண்டு திரண்டு நல்ல ஜம்முன்னு வர்றான். வந்து நான் உங்கள் அரண்மனைக்கு நேரான வாயிலில் வரல, வேற எந்த வாசல் வழியாக வந்திருப்பேன்னு சொல்லி ராஜாவையே கேட்குறான். ராஜாவும் எந்த வாசல் வழியே வந்தேன்னு கேட்டோடனே லஞ்ச வாசல் வழியே வந்தேன் அப்படின்னே ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது லஞ்ச வாசலா அப்படின்னு என்ன இருக்குது அரண்மனையிலன்னு கேட்ட உடனே, ஆமாம் உங்கள் அரண்மனையில் காவல் காக்கிறவங்கள்லேருந்து மந்திரி பிரதானிகள்லேருந்து சேனாதிபதி வரைக்கும் காசு கொடுத்தாதான் நம்ம உள்ளேயே வர முடியும், உங்கள் அரண்மனையில் உங்களை பார்க்கறதுக்கு வர முடியும். எல்லா இடத்துலையும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது நாட்டில். நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் வரிப்பணம் மட்டும் இல்லாமல் லஞ்சம்ன்ற பேரில் எக்கச்சக்கமாக கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உடனே ராஜாவால் நம்பவே முடியல. என்ன என் நாட்டிலையா லஞ்சமா, என்ன சொல்கிற நீ அப்படின்னே ராஜா மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்றாரு, சேனாதிபதியிட்டெல்லாம் கேட்குறாரு. எல்லாரும் தலையை குனிஞ்சிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. ஓகேயா? உடனே ராஜா சொல்கிறாரு, ராஜா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நீ தான் இந்த நாட்டினுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்கிறதோடையும் இல்லாமல் எல்லார்ட்டையும் கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அந்த பையனை இளவரசனாக முடிசூட்டுறதோடையும் இல்லாமல் ஏக்கச்சக்கமான பரிசும் கொடுக்குறார். அப்போ இந்த வேதாளம் ராஜாட்ட கேட்குது, மற்ற மூணு பேரும் கொண்டு வந்த பொருள் வந்து அபூர்வமான பொருள், இந்த பையன் வந்து கொண்டு வந்தது செய்தி தான். இதில் வந்து இந்த ராஜா வந்து எதுக்காக அந்த பையனுக்கு ராஜாவுடைய இளவரசனாகவும் இவ்வளவு செல்வமும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்குது இந்த வேதாளம். சொல்லிட்டு இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாமல் இருந்தீன்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சிரும்னு சொல்லுது. இதோட நீ கதையை முடிச்சுக்கோமா? என்ன மாதிரி ஆன்சர் இருக்கும் இந்த க்வெஸ்சனுக்கு யோசிச்சு பார்க்குறீங்களா? யாராவது ஃபோன் பண்ணுறீங்களா, இமெயில் பண்ணுறீங்களா? ஓகேயா? அடுத்த வாரம் இதுக்கான பதிலோட இன்னொரு கதையோட உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கதையினை சொன்ன திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியினை கூறி நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?